கட்டுரையின் பெயர் தம்பிக்கு மு வரதராஜனார் கடிதங்கள். கடிதம் எண் 7. வாசிப்பவர் மணிமொழி வரதராஜன். அன்புள்ள எழில், தமிழரிடம் குணம் நாடி குற்றமும் நாடுபவன் நான். ஆனால் இப்படி போலிக்குறை கண்டு சோர்வடைந்து காலம் கழிப்பது எனக்கு பிடிக்காது. யார் தம்பி அப்படி சொன்னவர்? விந்தையாக இருக்கிறதே. தமிழர் பழைய இனம்தான், மிக பழைய இனம்தான். அதனால் இந்த இனம் விரைவில் அழிந்துவிடும் என்று சொல்லி பட்டுப்போகும் நிலையில் உள்ள பழைய மரத்தை உவமையாக காத்திருக்கிறாரே. நீ அவருக்கு ஒன்றும் மரிமதி கூறாமலேயே வந்துவிட்டாயா? அவர் யார்? சரி, யாராக இருந்தாலும் கவலையில்லை. இப்படி தமிழினத்தை பற்றி கூறுவது என் இதயத்தை உறுத்துகின்றது. இந்த எண்ணமே வேண்டாம். மூளை எதற்கு வேண்டுமானாலும் பயன்படும் என்று சொல்வார்களே, அதற்கு இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. பழைய மரம் செழிக்காது, பட்டுப்போகும் உண்மைதான். மரம் தனி உயிர். முதிர்ந்த நிலையில் புதிய சத்து பொருள் கலப்பதற்கு வழியில்லை, ஆகையால் அழிகின்றது. ஆனால் ஒரு கூட்டம், ஒரு இனமான மக்கள் என்றால் ஒரு தனி உயிரா? அதற்கு வயது உண்டா, முதுமை உண்டா, செரிக்கும் ஆற்றல், புதிய உணவுகளை ஏற்காமை முதலியன உண்டா? தமிழினம் புதிய கொள்கைகளை ஏற்பதில்லையா? தமிழ் இலக்கியம், தமிழ் மொழியும் தமிழ் மக்களின் வளர்ச்சிக்கும் வாழ்வுக்கும் நல்ல சான்றுகள் அல்லவா? புத்தம் புதிய கலைகளும் கொள்கைகளும் திட்டங்களையும் இயக்கங்களையும் தமிழரை போல் விரைந்து வரவேற்பவர் யார்? ஓர் இனம் அழியாமல் காக்கும் புதிய சத்துக்கள் என்றால் அவை இவைதானே. அவர் கூறுவது பொருந்தாது. அவருக்கும் எனக்கும் இடைவெளி மிகுதி, கருத்து வேறுபாடு மிகுதி. நான் சொன்னதெல்லாம் தமிழர் ஒற்றுமையில்லா கூட்டம் என்பதுதான். பணிவும் இன்சொல்லும் இல்லாமையால், தன்னலம் மிகுந்து பொதுநலம் இல்லாமையால் ஒற்றுமை இல்லை என்று குறிப்பிட்டேன். என் கருத்து வேறு, அவர் கருத்து வேறு. அவர் கருத்தின்படி தமிழினம் அழிந்ததுதான், அதை இனி யாரும் காப்பாற்ற முடியாது. என் கருத்தின்படி நாளை மறுநாளே தமிழினம் தன் குறை உணர்ந்து திருந்தும். எதிர்காலத்தில் தமிழினம் தலைநிமிர்ந்து வாழும், உலகத்திற்கும் வழிகாட்டும். ஆகையால் அவரையும் என்னையும் சேர வைத்து எண்ணாதே. ஜப்பானியர், அமெரிக்கர் முதலான புதிய இனங்கள் புது வாழ்வு பெற்று வருவதை நினைவில் வைத்துக் கொண்டு அவர் இவ்வாறு ஏதோ கூற வந்துவிட்டார். அவர்கள் முன்னேறுவதற்கு காரணம் புதிய இனமாய் இருப்பது அல்ல. எப்படியும் அழியாமல் வாழ்வோம் என்ற நம்பிக்கை இல்லாத காரணத்தால் முயற்சியை பெருக்கி மிகுதியாக உழைக்கிறார்கள், முன்னேறுகிறார்கள். பழைய வரலாறு பெருமையும் நினைவில் இருப்பதால் தமிழருக்கு அத்தகைய கவலை இல்லை. அவ்வளவாக முயற்சியை மேற்கொள்ளவில்லை. அடுத்தடுத்து இடர்கள் வந்தால் தமிழர்களும் தாமாகவே திருந்துவார்கள், முயற்சியை பெருக்குவார்கள். பழம்பெருமை நம்மை காப்பாற்றாது என்று எண்ணத்தை மாற்றிக்கொண்டால் போதும், தமிழர் முன்னேறி விடுவார்கள். இதை விட்டு பழைய இனம் அழியும் என்று முடிவு கட்டுவது தகுமா? தமிழர் இரத்தம் மிக பழையது, ஆகையால் இனி ஊக்கமுடையவர்களால் முன்னேற முடியாது என்று சொல்வது நகைப்புக்கு இடமாக உள்ளது. தொல்காப்பியரின் இரத்தமா இன்னும் நம்முடலில் ஓடிக்கொண்டிருக்கின்றது? அது எவ்வளவோ தலைமுறைகளாக மாறி மாறி புதுமை பெற்றிருக்கிறதே. அப்படி நம் இரத்தத்திற்கும் அமெரிக்க இரத்தத்திற்கும் பழமை புதுமை என வேறுபாடு இருப்பதாக எவரும் ஆராய்ந்து கண்டுபிடிக்க முடியவில்லையே. பழம் பெருமையை நம்பி அது காப்பாற்றும் என்று சோர்வு இருப்பவர்கள் கெடுவார்கள் என்பதை ஒத்துக்கொள்கிறேன். முன்னோரின் சொத்து உள்ளது என்று நம்பி சோம்பி திரிகின்ற பிள்ளைகள் அழியவில்லையா? அது போன்றது இது. அந்த அளவிற்கு பழைய இனத்திற்கு மறைமுகமான தீமை இருக்கின்றது, உண்மைதான். ஆனால் அது இரத்தத்தில் இல்லை, மனத்தில் இருக்கிறது. மனத்தை புது எண்ணங்களால் இளமை பெற செய்யலாம். மனத்தை எப்படியும் எப்போதும் மாற்றலாமே. முதிர்ந்த உடம்பில் இளம் மனம் வாழ்வதும், இளமை உடம்பில் முதுமை மனம் வாழ்வதும் காண்கின்றோம். ஆகையால் மனத்தை மாற்றிக்கொள்வது எளிது என்று நம்பு. பழம்பெருமை காப்பாற்றாது என்று தமிழர் உணர்ந்துதான் ஆக வேண்டும். உணர்ந்தால்தான் காலத்திற்கு ஏற்றவாறு வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொண்டு முன்னேற முடியும். காலம் மாறிவிட்டதை தமிழர் நன்கு உணர்ந்து கொள்ளவில்லை. தோல்வலியும் படைவலியும் அறிவு வன்மையும் உலகை ஆளும் காலம் மாறி போய்விட்டது. தோல்வலி உலகை வென்ற காலத்தில் தமிழர் தலை நிமிர்ந்தனர். படைவழி வென்ற காலத்திலும் தமிழர் சிறப்புற்றனர். அறிவு வன்மை வென்ற காலத்திலும் தமிழர் முன்னேறினர். இன்று மக்கள் தொகையின் வன்மையே உலகை ஆளத் தொடங்கியிருக்கின்றது. ஆகவே இன்று வேண்டியவை ஒற்றுமையான மக்களின் எண்ணிக்கையும் சட்டம் செய்யும் ஆற்றலுமே ஆகும். அதனால் தமிழர் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாய் திரண்டு தொகை வன்மையை புலப்படுத்தினால்தான் வெற்றி பெற முடியும். இதை மறந்து வீரத்தையும் மானத்தையும் பழம் பெருமையையும் நினைத்துக் கொண்டிருந்தால் ஒரு பயனும் இல்லை. இன்று நம்மை எதிர்ப்பவை யானையும் குதிரையும் அல்ல, வாளும் வேலும் அல்ல, பேருடைய தொகையும் சட்டமுமே ஆகும். ஆகவே பழைய வீரமும் மானமும் இன்று பயன்படாதவை, ஒற்றுமை ஒன்றே இன்று பயன்படுவது. அப்படியானால் தமிழரிடம் உள்ள தியாகம் முதலிய உயர்ந்த பண்புகள் எல்லாம் வீண்தானா என்று முன் ஒரு கடிதத்தில் நீ கேட்டிருந்தாய். அல்ல அல்ல என்பதே என் மறுமொழி. கத்தி வேண்டுமானால் அதைவிட சிறப்பாக பயன்படுத்தும் முறை வேண்டும். அதுபோல் தியாகம் வேண்டும், அதை பயன்படுத்தும் முறை சிறப்பாக வேண்டும். பொருளையும் உலக வாழ்வையும் மதிக்காத நெஞ்சின் திட்பத்தை இந்த தியாக பண்பு தமிழருக்கு தந்திருக்கின்றது. ஆனால் இதை உயர்ந்த நெறியில் பயன்படுத்த வேண்டுமே. தமிழரின் இந்த பண்பை காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் உயர்ந்த வழியில் பயன்படுத்தினார். தமிழர்கள் பயன்பட்டு உயர்ந்தார்கள். சுபாஷ் சந்திரபோஸ் பர்மா மலேயாவில் சிறந்த நெறியில் பயன்படுத்தினார். தமிழர்கள் பயன்பட்டு விளங்கினார்கள். அத்தகைய சிறந்த பண்பை குறுகிய மானத்திற்கும் குறுகிய வீரத்திற்கும் பயன்படுத்திக் கொண்டால் ஆவது என்ன? அண்ணன் தன்னை சிறுபழி கூறியதற்காக நிலமெல்லாம் விற்று பொருளெல்லாம் தியாகம் செய்து நீதிமன்றத்தில் வழக்கறிஞருக்கு வாரி கொடுத்து மானத்தோடு வழக்காடுகிறார்கள். வரப்பில் ஓர் அடி அரை அடி மண்ணுக்காக உடல் பொருள் ஆவியை தியாகம் செய்து வீரத்தோடு போராடுகிறார்கள். எதிர்கட்சியாளர்கள் எப்படியாவது ஒழிக்க வேண்டும் என்று வீரம் கொண்டு தம் ஆக்க வேலை திட்டங்களை தியாகம் செய்து அழிவு வேலையில் இறங்குகின்றார்கள். அதற்காக தம் உயர்நிலையையும் விட்டு கீழ் இறங்கி மட்டமான சொற்களை மார்த்தட்டி கூறி கேட்போரின் கைத்தட்டை பெறுகிறார்கள். வீரம், மானம், தியாகம் எல்லாம் இவைதானா? இவற்றிற்காகத்தானா? மேடையில் ஏறி முழங்குவது இந்த காலத்தில் சிறந்த அரசியல் தொண்டாக கருதப்படுகிறது. கருதலாம். அதனால் ஒற்றுமை விளையுமானால் அவ்வாறு கருதலாம். எதிர்கட்சியை தாக்காமல், தூற்றாமல், பகைக்காமல், பிரிக்காமல் பேசினால் ஒற்றுமை விளையக்கூடும். அமைதியாகவும் அன்பாகவும் பேசினால் ஆரவாரம் இல்லாத அந்த பேச்சை கேட்க யார் வருவார்கள்? ஆகவே மேடை முழக்கம் வெற்றி பெற வேண்டும் என்றாலே தாக்கலும் தூற்றலும் வேண்டியிருக்கின்றன, பகைத்தலும் பிரித்தலும் வேண்டியிருக்கின்றன. இவ்வாறு இருந்தால் அது சிறந்த அரசியல் தொண்டாக விளங்குவது எப்படி? நாட்டின் ஒற்றுமைக்கு வழிவகுப்பது எப்படி? நன்றாக நினைத்துப்பார், உலக வரலாற்றை பார். சிறந்த பேச்சு திறன் ஒன்று மட்டும் உடையவர்கள் ஆளும் தலைவர்களாக விளங்கினார்களா? ஆனால் சிறந்த பேச்சு திறன் இல்லாதவர்கள் பலர் நாடாளும் தலைவர்களாக விளங்குவதை இன்றும் பல நாடுகளில் காணலாம். தம்பி, ஒன்று சொல்கிறேன், எண்ணிப்பார். பேசுதல் மிக எளிமையான வேலை. அதனால்தான் பலர் மேடையில் பேசிவிட்டு நாட்டுக்கு தொண்டு செய்து விட்டதாக எண்ணி அமைதி அடைகிறார்கள். அவ்வாறு பேசுவதனால் நாட்டில் முன்னமே உள்ள பிளவுகளையும் மிகுதிப்படுத்தாமல் இருந்தால் போதும். அதுவே ஒரு தொண்டுதான். பேச்சும் ஒரு நல்ல தொண்டுதான் என்றால் காந்தியடிகள் ஆக்க வேலை திட்டங்களில் அதையும் ஒன்றாக சேர்க்காதது ஏனோ தெரியவில்லை. ஒரு வேலையும் செய்ய முடியாத அளவுக்கு சோம்பல் உடையவனும் திண்ணையில் பேசிக் கொண்டிருப்பதில் சலிப்பு அடைவதில்லை, அதில் எல்லளவும் சோம்பல் கொள்வதில்லை. இதனாலேயே பேச்சு என்பது பேச தெரிந்தவர்களுக்கு மிக எளிய வேலை என்று தெரியவில்லையா? ஆனால் இதைவிட எளிய வேலை, சோம்பலான வேலை ஒன்று உண்டு. அது எது தெரியுமா? அதுதான் பேச்சை கேட்டு கைத்தட்டும் வேலை. இந்த இரு சாராரையும் கூட்டி ஒரு வேலை திட்டம், ஆக்க வேலை திட்டம் கொடு, உடனே சோர்வு வந்துவிடும். சேரி தொண்டு என்று சொல் இருக்க மாட்டார்கள், முதியோர் கல்வி என்று சொல் நிற்க மாட்டார்கள், வேறு ஆக்க வேலையை சொல் கேட்க மாட்டார்கள். பழங்காலத்தில் கலாட்சேபங்கள், உபநிசயங்கள், இக்காலத்தில் பொதுக்கூட்டங்கள், மாநாடுகள், இவ்வளவுதான் வேறுபாடு. பழங்காலத்தில் உருக்கமாக கேட்டுவிட்டு வீட்டுக்கு போய் பழைய இரக்கமற்ற வாழ்க்கையையே நடத்தி வந்தார்கள். இக்காலத்தில் உணர்ச்சியோடு கேட்டுவிட்டு வீட்டுக்கு போய் பழைய கவலையற்ற வாழ்க்கையையே நடத்தி வருகிறார்கள். நாட்டின் நிலைமையை நேரில் கண்டு வறுமையால் வாடுபவர்களின் துன்பங்களை நேரில் உணர்ந்து அடைகிற குதிப்பு, வேதனை, துடிப்பு எல்லாம் ஒரு அழகான பேச்சை கேட்டு கைத்தட்டியவுடன் தனிந்து ஆறி போகின்றன. உள்ளம் உணர்ந்த உணர்ச்சி நேரே ஆக்க வேலைக்கு பயன்படாதபடி குறுக்கே இந்த பேச்சின்பம் பாய்படுத்துகின்றது. இதுவே அரசியல் காலோட்சேபத்தின் பயன். பேச்சு அடியோடு வேண்டாம் என்று கூறவில்லை. அதை ஒரு கலையாக்கி அதுவே நாட்டின் தொண்டு என்று கருதிவிட வேண்டாம் என்று கூறுகின்றேன். கருத்துக்களை தெரிவிப்பதற்கு பேச்சு வேண்டும். அதை ஓரளவிற்கு நிறுத்திக் கொண்டால் போதும். இன்னும் ஒன்று சொல்ல தோன்றுகிறது. மேடை பேச்சுக்களை விட செய்தித்தாள்களும் வார இதழ்களும் மேலானவை. மேடை பேச்சால் தெரிவிக்கப்படும் கருத்து ஒரு நொடி பொழுது நெஞ்சில் நின்று உடனே மாறிப்போகின்றது. ஆனால் செய்தித்தாள்களும் வார இதழ்களாலும் தெரிவிக்கப்படும் கருத்து மூளையில் ஆழப்பதிந்து நிலையாக நிற்கின்றது. அதனால் பல மாநாடுகளை விட இவாக்குள்ள வார இதழ் ஒன்று வல்லமையான வேலை செய்கின்றது என்று கூற வேண்டும். முன்பு ஒருமுறை எழுதியது போல் பல கட்டை வண்டிகளை விட லாரி ஒன்று மிகுதியான வேலை செய்ய முடியும் அல்லவா? வார இதழில் பரவும் கருத்து படிப்பவர் பல்லாயிரம் மூளையிலும் அமைதியான நேரத்தில் தனித்தனியே மெல்லச் சென்று ஆளப்படுகின்றது. மாநாடுகளில் பரவும் கருத்து அங்கு திரண்டுள்ளவர்களின் நெஞ்சில் உணர்ச்சி வெறியில் வேகமாக சிதறி காற்றோடு கலக்கின்றது. அதனால் முன்னதாக ஆக்க வேலைகளுக்கு பயன்படுகின்றது, பின்னது ஆரவாரத்தோடு கழிகின்றது. தமிழ்நாடு, தமிழ்மொழி என பற்றோடு ஒவ்வொரு காசையும் செலவழிப்போர் எத்தனை பேர்? இந்த பற்றோடு வாரம் ஒரு முறையேனும் ஒரு நல்ல செயல் செய்பவர் எத்தனை பேர்? நாட்டுக்கும் மொழிக்கும் இடையூறான வழிகளில் காசை செலவழித்து நாட்களை கழிப்பவர்களே பெரும்பாலோர். அதனால் முன்னேற்றம் அரிதாக உள்ளது. பேச்சால் விளைந்தது இதுதானா? தமிழன் காசு தமிழகத்துக்கு பகையானவர்களின் பெட்டியில் நிரம்புகின்றது. தமிழன் செய்யும் முயற்சி தமிழகத்தை விருப்பவர்களுக்கு ஆக்கம் தேடி கொடுக்கின்றது. என்ன ஆனது அவ்வளவு உணர்ச்சியும்? கல்லூரிகளில், பள்ளிகளில் படிக்கும் இளைஞர்களும் திருமணம் ஆகாமல் தொழில் செய்யும் இளைஞர்களும் பிற்காலத்தில் என்ன ஆகின்றார்கள்? தீவிரமாக பேசியவர்களும் வெறியோடு கைத்திட்டியவர்களும் பிறகு வாழ்க்கையில் ஈடுபடும் போது என்ன ஆகிறார்கள்? இந்த தீவிரவாதிகள் பலர் திருமணமான பிறகு செய்தித்தாள்கள் படிப்பதும் இல்லை, கூட்டங்களுக்கு வருவதும் இல்லை. பொது வேலை, பொது கடமை என்றால் ஒதுங்குகிறார்கள், வெறுக்கின்றார்கள். உணர்ச்சி வெள்ளம் வற்றி போகின்றது. அறிவின் ஊற்றாக இருந்திருந்தால் இவ்வாறு வற்றி இருக்காதே. அன்புள்ள வளவன், ஏழாம் கடிதம் முடிவுற்றது.